அந்த பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் செய்ய வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாலு ஸபூல் அமீன், உண்மையான அதே போன்று விசுவாசமுள்ள நம்பிக்கையான வியாபாரி வியாபாரம் செய்யக்கூடியவர், உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், நேர்மையாக வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், நம்பிக்கையான முறையிலே நாளைய வறுமையினாலே தனிமார்களோடு அவர்கள் இருப்பார்கள், உண்மையாளரோடு இருப்பார்கள், சுமதாக்களோடு அவர் இருப்பார்கள் என்ற கருத்தை எங்கள் தலைவர் பெருமானார் சொல்லுவாக வழங்கி வந்ததன் அவர்கள் சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலே வரக்கூடிய இரண்டு முக்கியமான தந்தைகள், கண்ணியமானவர்களே, உண்மையாளர் அமீன் என்று சொல்லக்கூடிய இரண்டு தந்தைகளுக்கு சொல்லவாரம் அடைகின்றது. அவர்களுடைய நுகுவத்திற்கு முன்னால் இரு பிராயத்திலே அன்று வாழ்ந்த இஸ்லாமிய எதிரிகளால் கொடுக்கப்பட்ட பட்டம், அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லவாரம் அடைவதற்கு அவர்கள் நபியோ ரசூலோ கிடையாது, நபியோ ரசூலோ கிடையாது, ஆனால் மக்களுடைய மனதிலே இவர் உண்மையாளர், இவர் நம்பிக்கையாளர், எங்களுடைய பொருளாதாரத்தினால் எங்களுடைய தொழில்களை கூட நம்பி கொள்ளலாம் என்றே சொல்லலாம் வரையில் அவர்கள் அன்று வாழ்ந்த எதிரிகள் உள்ளத்திலே வாழ்ந்தார்கள். கனிமான நல்லடியார்களே, இன்றைய எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்துப்பார்கள், எங்களுடைய உறவுகளுடைய உள்ளங்களே எங்களுக்கு வாழ முடியாது என்றார். நாங்கள் இருக்கின்ற நடவுகள் குறைவாக இருக்கிறது,
அதாவது தெரிந்துவதற்கு சிறுவராக பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள்.
அதே போல சொல்லாம அறிவந்தவர்கள் ஹதீஜா அம்மையாரை திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக ஹதீஜா உரியமாவும் தாரா அம்மா அவருடைய பொருளாதாரத்தை பாரிய ஒரு ஆபத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் அந்த பிரியாவுடைய பயணத்தை முடித்துவிட்டு வியாபாரத்தை முடித்துவிட்டு வந்ததற்கு பின்னால் முதலாக கணக்கு வழக்குகளை நம்பிக்கையாளர் என்ற பெயரை
அந்த சோகத்தில் வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
கொடுத்து வருகிறார்கள். உழைக்கா உழைப்பில் ஈடுபடாமல் மத்தியிலே ஒரு மணி தங்கியிருந்து சிலரை பார்த்து உமருடைய கூறினார்கள், உங்கள் வெறும் நீங்கள் வருகிறே உழைக்காமல் இருக்க கூடாது. அல்லாஹ்வே எனக்கு தர போதுமான அல்லாஹ்வே மாத்திரம் தவக்குள் வைத்துக் கொண்டு நீங்கள் இருந்துவிடக் கூடாது உங்களுடைய முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று அதாவது உமருடைய ஆன்மாவும் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள். அதாவது நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது, முயற்சி பண்ண வேண்டும் சொல்லிவிட்டு வானமோ பூமியோ நீங்கள் நினைத்ததை போல தங்கத்தையோ வெளியோ கொள்வது கிடையாது என்று அவர் சுகரமியாகும் உழைக்காமல் கல்வியிலே காலத்தை கழித்துக் கொண்டுள்ள சிலரை பார்த்து சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் ஒரு முயற்சி பண்ண வேண்டும். எந்த நேரம் கவலையை ஆசிரிக்கிறோம் என்றாலும் கடல் இருக்கிறது, கடற்கொண்டையில் துவாரை இருக்கிறது, துவாரை ஓடுவோம் என்றால் முயற்சிகளை நிச்சயமாக செய்வோம். அதனால் அவர் நிச்சயமாக பலத்தை செய்யப்படுத்துவார். ஒரு மணி நான்குடைய காலங்களை வீணாக கழித்து விட்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நாங்கள் யோசிப்போம். அன்பானவர்கள் எங்களுக்கு தெரியும், உடல் அளவில் இன்றைய பொருளாதாரம் மிக பயங்கரமான ஒரு வீழ்ச்சியிலே சென்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ கம்பெனிகள் நிர்வாகிகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் கடையை தூக்க முடியாமல், வியாபாரத்தை எடுத்துச் செல்ல முடியாமல் வீழ்ந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் ஆனந்தமாக இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமான பொருளாதாரத்தை பானமாக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே இஸ்லாம் நாட்டில் வழிமுறைகளை அந்த வியாபாரத்திலே அந்த தொழிலே நாங்கள் செய்யக்கூடிய விவசாயத்திலே நிச்சயமாக காட்டுகின்ற போது அந்த வியாபாரம் ஒரு காலமும் எங்களை விட்டு தூரமாக கனிமாவது. நாங்கள் வியாபாரத்தை கொண்டு பிரித்து சென்றாலும் எங்களுக்கு ஒரு மோசம் வந்து விட்டாலும் நாங்கள் ஒரு ஹலாலான நேர்மையான உண்மையான உலகிலே நாம் விடுபட்டால் நிச்சயமாக அந்த பொருளாதாரம் எங்களுடைய பரம்பரைக்கும் எங்களுடைய பேரன் சேர்த்திகளுக்கும் எங்களுடைய பொருளாதாரம் ஒரு பேரும் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. இதே நாம் பொருளாதாரத்தை மிக முக்கியமாக கொடிகளுக்கு கலக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் அல்லாஹ்வை மறந்து அந்த பொருளாதாரத்தை வளர்ச்சியை காண முடியாது. கண்ணியமானவர்களே, கொடிகளும் அதாவது நேர்மையற்ற கண்ணிகளும் அந்த வியாபாரத்தில் இருக்குமா இருந்தால் அந்த வியாபாரம் நீங்கள் இருக்காது. அன்பான அல்லாஹ்வை நிலையாடலே, எனவே எங்களுடைய வியாபாரங்களை நீதிப்படுத்த வேண்டும். பாருங்கள், ஹிஜ்ரத் சென்ற அந்த மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த மாதிரி வரலாறுகளை சிறப்பிப்பார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்றவர்களுக்கு உதவலாம், அவர்களுக்கு வீடு கொடுக்கலாம், அவர்களுக்கு பண உதவி செய்யலாம், தொழிற்சாங்க உதவிகள் செய்யலாம். அப்படி இருக்கின்ற போது கூட முஹாஜிர்கள் என்ன செய்தார்கள், மக்காவிற்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது அங்குள்ள அன்பார்கள் எல்லாரும் ஏராளமாக முழுக்கமும் வந்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்களுக்கு ஒன்று தர வேண்டாம், எங்களுக்கு மதீனாவுடைய பஜாரை காட்டுங்கள், மதீனாவுடைய சந்தையை காட்டுங்கள், நாங்கள் தொழில் செய்ய போகிறோம், நாங்கள் பொருளாதாரத்தை நியமிப்படுத்த எங்களுக்கு தெரிந்த வணிகத்தை அங்கே நாங்கள் செய்ய போகிறோம் என்று பஜாரில் வியாபாரம் அந்த முகாஜருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. அங்குள்ள அன்சாரிகளை விட பொருளாதாரத்திலே மேலே தங்கியவர்களாக உயர்ந்தவர்களாக அவர்கள் இருந்ததாக வரலாறுகளை அவர்களை பற்றி பதியப்படுகிறது. ஏன் காரணம் முக்கியமானவர்களே, தான் ஒரு சொந்த உழைப்பிலே வாழ வேண்டும், புது உழைப்பிலே வாழக்கூடாது என்ற நல்லெண்ணம், எந்த திடமாத்திரமான முயற்சி அன்பானவர்களே, அவர்களை ஒரு காலம் கோடையாகவில்லை, அவரை ஒரு காலம் கீழே போடவில்லை, அவர்களை நீதிப்படுத்தியிருக்கிறது. எனவே நாம் அப்படியான தொழிற்சவர்களை விடுபடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அதனை பரப்பு செய்யப்படுத்துவார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்கள், அது மாத்திரமல்ல நபிமார்கள் இப்படி பொருளாதாரத்திலே இப்படி வியாபாரங்களில் ஈடுபட்டு அவருடைய வேலைகளை அவருடைய அந்த அலுவலர்களை செய்திருக்கிறாரோ, எனவே நாம் இப்படியான வேலைகளில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கும் உணவிலே மிக சிறந்த உணவு எது என்று சொல்லலாம் அறிவந்து அவர்கள் சகாபாகவை பார்த்து இருந்த போது ஒரு மனம் ஏழு செய்து தன்னுடைய கரங்களால் உழைத்து உண்ணுகின்ற அந்த உணவுதான் சிறந்த உணவு என்பதாக சொல்லலாம் அறிவிப்பார்கள். அல்லாமே நிலையாருக்கே சொல்லலாம் அறிவதெல்லாம் அவர்களுக்கு யாரும் கேட்டு வந்த ஒருவரை சொல்லலாம் அறிவந்து அவர்கள் பார்த்து சொன்னார்கள், யாரும் கேட்கின்ற இந்த வேலையை நிரந்தரமாக தகாத்துக் கொள்ளாதே, மக்கள் இருந்தாலும் அவர்கள் கொடுப்பார்கள், கொடுத்தால் நீ சொல்லிக் கொள்வாய், கொடுத்தால் நீ மகிழ்வாய், மக்கள் கொடுக்காவிட்டால் நீ அதாவது மகிழ மாட்டாய், எனவே நீ ஒரு தொழில் செய்வதாக சொல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடாரியை கையிலே கொடுத்து அவர்கள் தொழிலுக்கு பழக்கினார்கள். பின்னர் அவர் சிறந்த ஒரு தொழிலாளியாக மாறிய வரலாறை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலால் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எல்லாருக்கு சிலர் சொல்லுவார்கள், வியாபாரத்தை நாங்கள் பொய் இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது என்று சொல்வார்கள். அன்பர்களே, அப்படி ஒன்று கிடையாது. பொய்யே அதை கலக்க வேண்டும், புதிதாக வந்தது பழைய இழந்து பழைய பொருளங்களை வைத்து என்ன செய்த பழைய பொருட்களை அமைத்து புதிய வேலையில் விற்பனை செய்வதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் ஆபத்தலாம், அதில் இஸ்லாமத்தில் தடை கிடையாது, ஆனால் பொய்த்தொழில் ஆபத்தக்கூடாது. அதை இஸ்லாம் விரும்பவில்லை, அது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, அது இஸ்லாம் தடைகள் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வர்களே, அடுத்த ஒரு விடயம், வியாபாரம் முடிந்தோர் செய்யக்கூடியவர்கள் பொய் சத்தியம் செய்யக்கூடாது. பொய் சத்தியம் செய்வதன் மூலமாக உண்மையிலே நல்ல பொருள் ஒருவரிடம் இந்த மூன்றுவரிடம் பாதிக்கலாம். அடியவர்களே, இப்படி யாரும் சில பொருள்களை கரண்டி கூடுதலாக பண்ணக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கே உத்தரவாதம் கிடையாது. நான் திட்டத்தை எவ்வளவு கணித்துக் கொண்டிருக்கிறேன், பயன் செய்து கொண்டிருக்கிறேன், அடுத்த நிபுணர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. அவருடைய மூத்தவராக கூடிய பேர் சத்தியம் செய்வதை பொருளை அவசரமாக வைக்க வைக்கும், ஆனால் அதுல வரக்கத்து இருக்காது, வரக்கத்தை அழைத்து விடுவது சொன்னார். கடைசி கண்ணியமானவர்களே, பொய் சத்தியம் செய்வது, அதாவது எல்லாத்திலும் பொருள்களை விற்பதற்காக சத்தியம் என்றது உண்மையை சார்ந்து வருகிறார், ஆனால் பொருளை விற்பதற்காக சத்தியம் என்றார் அந்த சத்தியத்தை இல்லாமல் விரும்பவில்லை. அடுத்த கண்ணியமானவர்களே, அளவு நிலையை மோசடி செய்வது, சிலர் கட்டுவார்கள், சிலருடைய பெறாமல் செய்வார்கள், 10 கிராம் 20 கிராம் சில துண்டுகளை அல்லது சில மஞ்சள் துண்டுகளை அல்லது சில கற்களை கட்டி வைத்திருப்பார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படியான வியாபாரங்களை யாரும் ஈடுபடக்கூடாது. சில பதிவுகளை நாம பார்க்கிறோம், அதாவது இஞ்சி விரைவின்ற போது என்ன செய்வார்கள், மண்ணோடு சேர்ந்து தவறால் அலை போடுவார்கள். இறுதியிலே ஒரு வியாபாரி கொண்டு வந்து அதை கொட்டினால் 10 கிலோ தந்த அந்த இஞ்சி 8 கிலோ தான் இருக்கிறது, 2 கிலோ நாளைய மறுமையிலே நாங்கள் கொடுக்க வேண்டும், 20 கிலோ ஏற்படும். உதாரணவர்களே, இங்குள்ள 1 ரூபாயும் எங்களுக்கு பெருமதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளைய மறுமையினால் அந்த 1 ரூபாயும் பெருமதியாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, பதுக்கல் வியாபாரம் செய்யவும் கூடாது. மதுக்கள் வியாபாரம் என்று சொல்கின்ற போது கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்களுக்கு பொருளாதாரம் இல்லாத அளவுக்கு மக்கள் தேவை என்று பொருளாதாரத்தை தேடிக் கொண்டிருக்கிற நிலையிலே அந்த பொருளாதாரத்தை அந்த சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு கொடுக்காமல் அதை பதுக்கி வைக்கிறார். இதை பதுக்கி வைத்து அந்த பொருளாதாரம் இடம் உயிரினருக்கு பின்னால் விலைவாசி உயிரினருக்கு பின்னால் அதை தந்தையிலே போட்டு வியாபாரம் என்பதை மக்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்திலே அதை வழங்காமல் பதுக்கி வைப்பதை எல்லாம் தடைபடுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அப்படியான வியாபாரங்களில் நாம் ஈடுபட்டு விடக் கூடாது. அப்படியான முறையில் எங்களுக்கு பல கோடி வந்தாலும் அது நிச்சயமாக நிறைந்து இருக்காது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, அளவு நிலையிலே நாங்கள் மோசடி செய்து கொள்ளக்கூடாது. சிலர் செய்வார்கள், அளவு நிறைந்து இருக்கின்ற போது சமனாக அழகாக இருப்பார்கள், ஆனால் கொடுக்கின்ற போது குறைந்து கொடுப்பார்கள். சில வியாபாரிகள் அளவு நிலவிலே மோசடி செய்யக்கூடிய கேள்விகள் அவர்கள் நிறுத்தால் சமமாக குறையாமல் கணக்காக எடுத்துக் கொள்வார்கள், ஆனால் அளவு நிறுத்த அவர்கள் கொடுத்தா மோசடி செய்து விடுவார்கள் என்று செய்தியாளர் பத்து அனுப்புவார்கள் சொல்லிவிட்டு இவர்கள் நாளைய வறுமை நாளே அல்லாஹ்வுக்கு முன்னால் மனசான நாள் எதிர்பார்க்கப்படுவார் என்று செய்தியை கூட அல்லாஹ் பத்து அனுப்புவார்கள் என்று காட்டுகிறார். என்பதான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொருளாதாரத்தை நான் முக்கியமான வியாபாரம் செய்கின்ற சில முறைகளை சொல்லி காட்டினேன். அடுத்து கண்ணியமானவர்களே, எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் எழுப்புகிற மிக பயங்கரமான ஒரு விடயம் தான் என்ன நடக்கிறது என்றால், சில நினைக்கிறார்கள், அதாவது அந்த செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், தொழில் செய்வதற்கு அவர்கள் நோக்கியாக இருக்கிறார்கள், இந்த பணத்தை இன்னொரு தொழிலே அங்கு லாபத்தை பெறுகிறார்கள். கண்ணியமான அபாவர்கள் கண்ணியார்களே, இது மார்க்கத்துடைய அனுமதி, ஆனால் என்ன தெரியுமா அல்ல அனுமதி. ஒருவருடைய பொறுத்து நாங்கள் லாபம் செய்கிறவர்களாக இருந்தால் அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர் லொஸ்டானாலும் அவருக்கு வருமானம் இல்லாத காலங்களிலும் அந்த நஷ்டத்தை நாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். நஷ்டத்திலும் நாங்கள் பங்காக இருக்க வேண்டும். அவர் லாபம் எடுத்தால் லாபத்திலும் பங்காக இருக்க வேண்டும். இதுதான் முறையாக இருந்தது. பிறருக்கு பணத்தை கொடுத்து அதாவது வியாபார மக்களின் அடிப்படையில் கொடுக்கிற போது அவர்கள் ஒப்பந்தத்திலே லாபம் நஷ்டம் இரண்டும் கழிவாதியாக அல்லது ஏதோ ஒரு வகையிலே அவருடைய சிரமத்துக்கு ஏற்றவாறு அதாவது மூன்றில் ஒன்றோ இரண்டில் ஒன்றோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பகுதியாக பிரித்துக் கொள்ளலாம். ஆனால் லாபத்து பாடு வந்த போது மட்டும்தான் எங்களுக்கு நஷ்ட வருகின்ற போது அதை என்னால் சுமக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் அங்கே அந்த வியாபாரம் அங்கே ஹராமானதாக மாறிவிடுகிறது. எனவே அங்கான கிடையாது. இப்படியான உடையிலே கொஞ்சம் கவனமாக போடுங்கள். ஏனென்றால் இங்கே தொழில்நுட்பம் வளர்ந்த மாதம் வருஷ தொழில்நுட்பத்தினூடாக இன்னும் ஏரியன் டெலிகிராம் இன்னும் போல பேஸ்புக் பேஜ்களூடாக எங்கள் ஒவ்வொரு நாளும் பகுதிக்காரர்கள் குறிவைத்து செய்திகள் அனுப்பப்பட்டு எத்தனையோ சரி இளம் அதாவது இளம் இளம் அதாவது அதாவது செல்வந்தர்கள் இந்த அந்த வரையை சிக்கி மாதம் மாதம் 100,000 போடுங்கள், மாதம் மாதம் உங்களுக்கு 10,000 தருவோம் லாபம். கண்ணியமானவர்கள் அவர் சொல்லுவார் எனக்கு 100,000 போடுவதற்கு கிடையாது, 100,000 இருந்தால் மாதம் 10,000 தருவோம். இல்லை பரவாயில்லை 10,000 வந்து போடுங்கள், மாதம் மாதம் 1,000 கோபம் கிடைக்கும். இப்படி போடுகிறார். 2-3 மாதத்துல பார்த்தா கண்ணியமானவர்களை அவருக்கு கோபம் கிடையாது, அவர் போன்ற முதலீடு கிடையாது, இறுதியில் அவர் பொருளாதாரங்களை பொருளாதாரத்தை பாதுகாக்க ஆக பெரிய வரி சதற்காவும் யாருடைய பொருளாதாரம் பெரியதோ அவர் தற்காலத்தில் கொடுக்காம அந்த பொருளாதாரம் இருக்குமா இருந்தால் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு பரம்பரையோடு அடித்து விடுவார். தாய் தாமன் செய்த தொழில் பிள்ளைகளுக்கு கிடைக்காது. கண்ணியமானவர்கள் தொழில்துறை தொழிலட்சி பறந்து இருந்தார் தகவல்கள். ஆனால் பிள்ளைகள் பிச்சை வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த காரணம் என்று சொல்லி பார்த்தால் அந்த தந்தையுடைய வாழ்க்கையிலே நம்முடைய மூலதனத்தையும் சேர்த்த பொருளாதாரம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? யாருடைய பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்கள் நன்றாக கொடுத்து அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். அப்போது நிச்சயம் அந்த பொருளாதாரத்தை பரம்பரைக்கு முன்னேறும். யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இல்லையோ அவர்கள் சதக்கா என்ற அந்த தருமத்தியை கொடுத்து அந்த பொருளாதாரத்தை வரக்கட்டி தொழிற்கொள்ள வேண்டும். குடும்பங்களுக்கு அப்பால் தானம் கொடுக்கப்பட்டு அதையும் தாண்டி பல ஊர்களுக்கு கொடுக்கப்படுகிற போது பல ஊர்களுடைய பொருளாதாரத்துக்கு வருகிற போது அது ஒரு காலம் அழிந்து போகாது, அது நினைச்சு நிற்கும். அது எங்களுடைய பரம்பரைக்கு மாத்திரமல்ல உங்களுடைய பேரன் பேச்சிகளுக்கும் அந்த நிகழ்வு போய் சேரும். நீங்க செலவழிக்கின்ற தோன்றும் அது சொல்லி விவகாரம் வராமல் அல்லாஹ் விட மாட்டான் என்பதாக அல்லாஹ் பதிலுக்கு அனுப்புவார் என்று சொல்கிறார். அடுத்து கண்ணியமானவர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட முதலாவது செய்யக்கூடிய விடயம் சதக்கா கொடுப்பது, இரண்டாவது விடயம் கண்ணியமானவர்களுடைய பொருளாதாரத்துல கொஞ்சம் நம்ம வளர்ச்சியை கண்டுட்டா இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லாரும் செய்யக்கூடிய பெரிய தவறுதான். கொஞ்சம் மேல போயிட்டா குடும்பங்களை பார்க்கற இல்லை, உறவுகளை பார்க்கற இல்லை. செல்லலாம் அனைவர்கள் அங்க சொன்னார்கள், யாருடைய பொருளாதாரம் யாருடைய பொருளாதாரத்துல வரக்கத்து வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்களோ, யார் நம்முடைய விருதுல விசாரம் வேண்டும் ஆசைப்படுகிறார்களோ, அவர் நம்முடைய குடும்பங்களோடோ அவருடைய உறவுகளோடோ சேர்ந்து வாழட்டும் என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கின்ற போது
எனவே மூன்றாவது ஒருவர் தங்களாய் சொல்லக்கூடிய முதலாவது கை
நிரந்தரமாக இருக்கக்கூடிய அபு அல்லாஹ்வுடைய பொறுப்புகளையும் படிப்போம்.